மாவீரம் அப்டம். சார்ல்ஸ் அனனி, சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதி லெப்டினன்ட் சேகர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1998 ஆண்டு சுதந்திர நாளுக்கு கிளிநொச்சி உள்ளது. கண்டுவீதியால் தரதா மாளிகைக்கு பேருந்து வரும் என சிங்களத்து ஜெனரல் விடுத்த சவாலுக்கு சாட்டையடியாக கிளிநொச்சி தலைமையிலான பாய்ச்சலுக்கு தலைவர் கட்டளையிட்டார். அவரின் கட்டளைக்கு மையத்தினுள் முன்னேறி போராளிகளை வீழ்த்தி முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்தான் எதிரி. எதிரிக்காக எடுத்த அடி எங்கள் முதுகிலேயே விழுந்துவிடுமா? எதிரி கொடியேற்றும் நாளில் எங்கள் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்குமா? அர்த்தமற்ற உயிரிழப்புகளோடு நாம் தளம் திரும்ப நேருமா? தலைவனிட்ட ஆணியை வீணே போக விட்டு வெறும் கையோடு திரும்ப போகிறோமா? இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள மனங்கள் மறத்தன. ஆனாலும் யதார்த்தம் விடல் மயிரை பிடித்துலுப்பிய வழி தெரியாத மனம் விரும்பி உழன்றது. மூத்த தளபதிகள் நிலைமையை அவதானித்தவாறு தொலைத்தொடர்பு கருவியின் ஒலிகளை தமது காதுக்குள் வாங்கிக் கொண்டார்கள். எங்கும் அமைதி நிலவியது. ஓர் அலைவரிசையில் கம்பீரமான கட்டளை குரல் நிதானமாய் நேர்த்தியாய் உற்சாகமாய் களத்தை தன் கைக்குள் வைத்திருப்பதை உணர்த்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. எதிரியின் பலம் வாய்ந்த முன்னரண்களையெல்லாம் வீழ்த்தியபடி, முறியடிக்க வந்த எதிரிகளை சாவுக்குள் அனுப்பியபடி, தனக்கு தரப்பட்ட பகுதிகளை கடந்தும் ஓர் அணி முன்னேறிக் கொண்டிருப்பதை அந்த கட்டளைகள் தெளிவாக உணர்த்தின. அந்த கட்டளை குரல் தந்த உற்சாகத்திலிருந்து விடுபட எல்லோருக்கும் மனம் மறந்தது. ஆர் இந்த இடத்துல நிற்கிறது என்று பாருங்கோ என்று தளபதி ஒருவர் கூற, மூத்த தளபதி ஒருவர் அந்த வரபடத்தை எடு, இடம் ஏதென்று பார். அது சேகர்ந்த இடம், சேகர் பிடிச்சு கொண்டு போறான், பயப்பட தேவையில்லை, சேகர் விடமாட்டான். அந்த சமரோடு சம்பந்தப்படாவிட்டாலும் அந்த சமரை அவதானித்துக் கொண்டிருந்த தளபதிகள் நம்பிக்கையோடு உற்சாகமடைந்தார்கள். சேகர் பிடித்த காவலரின் பகுதிகளை மீள கைப்பற்ற எதிரி கடுமையாக முயன்றான். ஏனைய பகுதிகளை இழந்துவிட்ட போதும் சேகர் தனக்கு தரப்பட்ட பகுதிக்கு அப்பாலும் எதிரி பகுதிகளை கைப்பற்றியிருந்தார். கிளிநொச்சி நகரின் மத்திய பகுதி வரை கைப்பற்றப்பட்ட எதிரி தளத்தை தக்கவைக்கவென அணிகளை நிலைப்படுத்திய போது எதிரிக்கும் விடுதலை பிரிவுகளுக்கும் இடையில் சண்டை வலுப்பட்டது. எதிரியின் விடாப்படியான தீர்க்கமான சண்டையை போர்க்களம் கண்டது. 9 தடவை சேகரிடம் தோற்று போன எதிரி 10ஆம் முறையும் முன்னேறி மூக்குடைப்பட்டான். கிளிநொச்சியிலிருந்து பேருந்து விட சவால் விட்ட எதிரிக்கு, எங்கள் நிலத்தில் அவலத்தை விதைத்த எதிரிக்கு, தலைவனின் ஆணையை நிறைவேற்றி நிலம் விட்டு மரணப்படுக்கை விரித்தான் தளபதி சேகர். சார்ல்ஸ் அனனி சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதியாக தன்னை நியமித்த தலைவர்கள் மெச்சும்படியாக தன் ஆளுமையை அவன் வெளிப்படுத்திய முதல் சமர் அதுதான். ஓயாதனைகள் 2 நடவடிக்கையில் கடுமையானது என கருதப்பட்ட போதிக்கான கட்டளை தளபதியாக தலைவரால் அவன் நியமிக்கப்படுவதற்கு இதுவே காரணம். அந்த சமரில் எதிரியின் வலிமிக்க பேரணியை தளத்தின் மையப்பகுதியின் திறவுகோலாக அமைந்த பகுதியிலேயே எதிர்கொண்டு எதிரியின் தீர்க்கமான முறியடிப்பை மோதி உடைத்து வெற்றியை எமதாக்கியவன் சேகர். இந்த பகுதியில் போரிட்டு தோற்ற எதிரிப்படை கொமாண்டருக்கு எதிரியின் கட்டளைப்பிடம் வீர விருது கொடுத்து கௌரவித்தமை சேகர் எதிர்கொண்ட சண்டையின் காத்திரத்தை அனைவருக்கும் புரிய வைக்கிறது. என்றும் மரணத்துள் வாழ்ந்தவன், மரணத்துக்கு அஞ்சாதவன், ஆனால் மரணத்தை விரும்பாத அவனது மனம் எதையோ சாதிக்க துடித்ததை அவனை அறிந்தவரே அறிவர். அதை அறியாதவர்களால் இலகுவில் அந்த சாவை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவனுக்கான சந்தர்ப்பங்கள் நீண்டிருந்தால் மாலும் பகையின் பின்னாலும் மீளும், எங்கள் நிலங்களின் பின்னாலும் அவன் இருந்திருப்பான். தலைவன் சுட்டும் திசையெங்கும் அவன் புலிக்கொடி நாட்டி பெருமை சேர்த்திருப்பான். மாங்குளம் முகாம் தகப்பின் போது அப்போதான் பயிற்சி முடிந்து வந்திருந்த மெல்லிய உருவம் கொண்ட, தலை சாய்த்து இழுத்திருந்த, கருப்பை அண்டிய பொது நிறமான அந்த 15 அகவிப்படியன் அந்த போர்க்களத்தின் மத்தியில் நின்று காயப்பட்ட வீரர்களை சுமந்து சென்று கொண்டிருந்தான். இதுதான் போராளி என்ற பெருமை மிக்க வாழ்வில் இந்த சின்னப்படியன் கண்ட முதற்களம். பின் 9 வருடங்களின் பின் தென்முனையின் எதிரி மீண்டும் மாங்குளம் வரை ஆக்கிரமித்திருந்த போது மாறி பிரவாகமெனகளும் தகுயாதலை மூன்று. அம்பகாமத்தில் உடைப்படுத்து ஒலுமடு தளத்தை வீழ்த்தி கரிப்பட்ட முடிப்பை பெற்று கொண்டு கனகராயன் குல கட்டளை தலைமையகத்தை தோற்கடித்து மாங்குளத்தை எங்கள் கைகளுக்கு மீட்டது. இந்த சமரில் இதை சாதிக்க களத்தில் தலைமை தாங்கிக் கொண்டிருந்த தளபதி என்று மாங்குள முகாம் தகர்ப்பில் காயப்பட்ட போராளிகளை சுமந்து கொண்டிருந்த அதே சின்னப்படியன் சகரன் இந்த உயர்பணியை ஆற்ற இந்த 9 வருடத்தில் அவன் இத்தனை களங்களை கண்டிருப்பான். ஓயாத உடல் வருத்தி அவன் எப்படி உழைத்திருப்பான். போர்க்களத்தில் ஆரம்ப காலங்களில் இவன் 50 கலிவர் அணியின் தலைவனாக இருந்தான். பதுங்கி தாக்குதல்களும் அதிரடி தாக்குதல்களுமே நடந்த அன்றைய சண்டை காலத்தில் அந்த சண்டைகளுக்கு 50 கலிவர் அணி தேவையானதாக இருக்கவில்லை. எல்லோரும் சண்டைக்காக புறப்படும் போது அவன் வாய்ப்பின்றி இருந்தார். ஆயினும் அவரும் சிந்திக்காத குணத்தில் சிந்தித்து தளபதியிடம் அந்த அபிப்பிராயத்தை சொல்லி அனுமதி கேட்டு தானே வேவு பார்த்து வாய்ப்பான இலக்குகளை தெரிவு செய்து தன்னோடு 50 கலிவர் அணியை மட்டுமே வைத்து அன்று எதிரிக்கு தலைவலியாய் எழுந்தார். சொல்லக்கூடிய பல சண்டைகளை அவன் வெற்றிகரமாக செய்தார். இதுவே தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பசிலன் அதிகாரிகள் பயிற்சி கல்லூரிக்கு அவன் அனுப்பப்படுவதற்கான தகுதியை அவனுக்கு கொடுத்தது. பயிற்சி முடித்து வெளியேறிய பின் சேகரின் தோள்கள் அதிக பாரத்தை சுமக்க தொடங்கின. இனத்தின் விடுதலைக்காக எதிரிக்குள் வாழ்ந்து உழைக்க தொடங்கினான். அவன் நேசித்த மக்களுக்காக அந்த வீரன் இளமை காலங்களெல்லாம் எதிரியோடே போராடுவதிலேயே கரைந்தன. மண்டதீவு 3 கட்ட இழப்போர் மூண்டபோது அந்த உப்புக்கடல் சூழ்ந்த பகை முகாமுக்குள் தலைவரின் திட்டப்படி எவருக்கும் தெரியாத ஏதோ செய்து கொண்டிருந்தார்கள் சேகரும் அவன் தோழர்கள். அந்த முகாமின் இறங்கு துறையிலிருந்து பிரதான முகாம் வரையான கடினமான பகை பிரதேசத்தினுள் கடல் நீரிலும் நிலத்திலும் அகசீரான உணவும் நித்திரையும் இன்று எத்தனை நாட்கள் உழன்ற சேகரின் வாழ்வு. அந்த வாழ்வின் மூலம் ஒரு தாக்குதல் திட்டத்துக்கான பெருமதியான தகவல்களை அவன் பெற்றுத்தந்தான். சிறிய தவறுகள் கூட போராளிகள் பலரின் உயிர்களை அந்த கடல் நீரின் உள்ளேயே கரைத்துவிடும். அப்படி எதுவும் நடந்து விடுவதை விரும்பாத தலைவர் தளபதிகள் வகுத்த திட்டத்துக்கு மேலாக சில மாற்றுத் திட்டங்களை பரிந்துரைக்க அதற்காக ஒரு உடனடி வேலை செய்து முடிப்பதற்கு எல்லோரின் கண்களுக்குள்ளும் நிழலாடியவன் நம்பிக்கைக்குரிய சேகர்தான். அவசர அவசரமாக அந்த வேவு பணிகளை செய்து முடித்து நம்பிக்கையான தகவல்களை திரட்டினான். தலைவரின் திட்டப்படி 15 பேர் கொண்ட அணிக்கு தலைமையேற்று எதிரியுள் ரகசியமாக ஊடுருவி அந்த இறங்கு துறையை திடீர் தாக்குதல் மூலம் கைப்பற்றி பிரதான முகாமுக்கான தாக்குதல் அணிகளை உள்ளெடுக்க வேண்டிய முக்கியமான பணி சேகரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது அந்த 20 அகதியான சேகரை நம்பி பெரிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. எத்தனை போராளிகளின் உயிர் இருப்பு அவன் கைகளில் இருந்தது. எல்லாவற்றையும் சிந்தித்து பொறுப்புணர்வோடு செயற்படக்கூடியவன் என எல்லோரும் அவனில் வைத்த நம்பிக்கையை அந்த சண்டையில் தனது செயலின் மூலம் மீட்பித்தான். திட்டத்தின்படியே தனது அணியோடு உள்நுழைந்து தாக்குதலுக்காக காத்திருந்த அந்த சொற்ப நேரத்தில் பிரிதொரு பகுதிக்குரிய அணி ஒன்று பாதை மாறி வந்துவிட எதிரியின் கண்களுக்குள் மண்ணை தூவி அவர்களை அத்தனை விரைவாய் உரிய இடத்துக்கு சேர்த்துவிட்டு எதிரி உசாரடைந்து விடக்கூடாது என அந்த தடயங்களை அளித்தபடி தன் பணிக்கு வந்து சேர்ந்தது. எத்தனை சாதுரியமாய் அந்த களத்தில் அவன் சுழன்று பணி முடித்தான். எதிரிக்கு அதிர்ச்சிகரமான அணிவை கொடுத்து ஒரு நாளுக்குள்ளேயே வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்ட அந்த தாக்குதலில் பெரும் இழப்புகளின்றி சாதித்த வெற்றிக்கு பின்னால் சேகரின் பல மாத கடும் உழைப்பு இருந்தது. சூரிய கதிர் எதிர்ச்சம நடவடிக்கை அந்த காலத்தில் பீரங்கிகளோ ஆற்றல்களோ இருக்கவில்லை. போராளிகளில் பலம் அது மட்டுமே வலிமிக்க பீரங்கிகள் என்று சொல்ல வேண்டும். அந்த களத்தில் சின்னஞ்சிறு வேவணிகளோடு எதிரி பிரதேசத்துள் உள்ளே அடிக்கடி போய் வரும் சேகர் எதிரியின் செயற்பாடுகளை அவதானித்து அவன் போர் ஏற்பாடுகளை அறிந்து எதிர் நடவடிக்கைகளுக்கான தகவல்களை அனுப்பி கொண்டிருப்பான். அந்த களத்தில் உறங்காத கண்மணியாய் உலாவிக் கொண்டிருந்தான் சேகர். அந்த நாட்களில் ஒரு நாள் பெண் போராளிகளின் பகுதிகளுக்குள்ளாக தன் வேலைக்காக போய்க் கொண்டிருந்தவரிடம் என்ன சேகர் நெடுகளும் குண்டோடையே திரிகிறேன் என்று அவர்களின் தளபதி கேட்பதற்கு நான் ஒரு வேவுக்காரன், எனக்கு குண்டுதான் எல்லாமே, இதை வச்சே எல்லாத்தையும் சமாளிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் திடீரென பாய்ந்தோடி மதில் ஒன்றை கடக்க குண்டு ஒன்று வெடித்தது. எல்லோரும் திகைத்து போனார்கள். சில வினாடிகளில் நடந்ததை பார்த்து வியப்படைந்தனர். அந்த மதிலுக்கு பின்னால் எதிரிகள் சிலர் சேகரடித்த குண்டில் மாண்டு போய் கிடந்தார்கள். இவர்களின் பிரதேசத்தின் உள்ளேயே சாதாரணமாக ஒரு போராளியோடு உரையாடும் போது கூட அவனது கண்கள் மட்டுமல்ல அவனது மனதும் எதிரியை சுற்றியபடியே உலாவிக் கொண்டிருக்கும். அந்த அசாதாரண ஆற்றல் அவனுக்கு உரியது என்று சொல்லதை விட வேறு எப்படி சொல்ல முடியும்? அன்று அந்த இடத்தில் அவன் இல்லை என்றால் ஒருவேளை எதிரியின் திகைப்பு தாக்குதலில் பெண் போராளிகள் தளபதிகள் எல்லோரையும் நாங்கள் இழந்திருக்கக்கூடும். புலிகள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பின்வாங்கியதனால் பெரும் இராணுவ வெற்றி ஒன்றை கட்டாயமாக ஈட்ட வேண்டிய நிலையில் இருந்தன. அந்த நிலையில்தான் ஓயாதரிகள் ஒன்று திட்டமிடப்பட்டது. அந்த திட்டத்தின் வெற்றி எடுக்கப்படும் வேவு தரவுகளிலேயே பெரிதும் தங்கியிருந்தது. மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்ட வேவு நடவடிக்கையில் முக்கியமான ஒரு பகுதியின் வேவு பணிகள் சேகரிடம் கொடுக்கப்பட்டது. மீண்டும் சேகர் எதிரிகள் பகுதிக்குள் வாழத் தொடங்கினான். இறுதியில் எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு சமருக்கான தாக்குதல் பணிகள் தலைவரால் பிரித்து கொடுக்கப்பட்ட போது சேகரின் தோளில் விழுந்தது சாதாரண சுமை என்று, அது வெற்றிக்கான சாவியை காவி செல்லும் சுமை. இரவு பகலாக நீண்டி திரிந்து பெருங்கடலின் ஊடாக தெரிந்தெடுத்த நகர்வு பாதையின் மூலம் தாக்குதல் அணிகளை உள்நகர்த்தி தளத்தின் கடற்கரை காவலர்களை தகர்த்தறிய வேண்டும். இந்த திட்டம் நிறைவு செய்யப்பட்ட போது கடற்கரையை அண்டியிருக்கும் எதிரியின் கட்டளைப்பிடம் இவர்களது அச்சுறுத்தலால் நிலை தடுமாற அந்த சமருக்கான இவர்களது ஏனைய நடவடிக்கைகள் சுலபமாக்கப்பட்டுவிடும், வெற்றி நிச்சயிக்கப்பட்டுவிடும். அதற்காக லெப்டினன்ட் டர்சனின் கடற்புலிகள் அணியை அழைத்துச் சென்றவன் அவன்தான். சிறிய தவறொன்று நடந்தாலும் பெருங்கடலால் செல்லும் அணிகளுக்கு மீழ்ச்சியே கிடையாது. அத்தனை உயிர்களும் கடலோடு கரைந்து போக வேண்டியதுதான். சேகர் திரட்டிய தகவல் மீதும் சேகரது ஆற்றல் மீதும் கொண்ட நம்பிக்கையால் மட்டுமே தீட்டப்பட்ட திட்டம் இறுதியில் வெற்றி கண்டது. தளம் இவர்களின் கைகளில் விழுந்தது. அந்த வெற்றிக்காக உழைத்த சேகர் தோல்வியை மூடி மறைத்துவிட ஆணையரவு தளத்திலிருந்து எதிரி எடுத்த சஜ்ஜை நடவடிக்கைக்கு எதிராக முன்னணி வேவு அணிகளோடு செயற்பட்டுக் கொண்டிருந்தார். சஜ்ஜேவின் இரண்டாம் கட்டத்தில் இவர்களிடம் செம்மையாக வாங்கி கட்டிப்பட 100 எதிரிகள் மாண்டு போன அந்த வெற்றிகர முறியடிப்புச் சமரின் பின்னால் அதன் மூலவேர்களில் ஒன்றாக சேகரம் இருந்தான். தனது அணியை வைத்து எதிரைக்குள்ளேயே எதிரியின் டேங்கியை அளித்த சாதனை அந்த சமரில் அவனது பங்கை சொல்லும். அவனது கால்படாத களங்களே இல்லை என்றபடி போர்க்களத்தின் கதாநாயகனாக அந்த எளிமையான போராளி உலா வந்தான். ஜேசி குறுக்களம்தான் அவனது உச்சள உழைப்பை உறிஞ்சியது, அவனை ஒரு தளபதியாகவும் உயர்த்தியது. அந்த களத்தில் எத்தனை சவால்களை எதிர்கொண்ட போதும் வெற்றி கொண்ட அவனது மன ஆற்றலின் தாங்கு சக்தியின் எல்லை எதுவென யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. கொடுக்கப்பட்ட சுமைகள் அனைத்தையும் சுமந்தான். இந்த தேசத்துக்காக இன்னும் இன்னும் பாரம் சுமந்தான். சிறுகணிகளை வைத்துக் கொண்டு போர்க்களத்தில் பெரும் பணிகளை ஆற்றக்கூடிய வல்லமையை அவன் பெற்றிருந்தான். சில சமர்களில் அவனது இந்த ஆற்றல் தான் அவர்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்தது என்று பெருமையோடு மனுமகிழ்ந்து சொன்னவர் அவனை வளர்த்த தளபதி பிரிகேடியர் தீவன். வெற்றி உறுதியென்று எதிரி முன்னேறிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் பிடரியில் அடி கொடுக்கும் தலைவரின் போர் வீகத்துக்காக தாண்டிக்குள மூடரப்புக்கு புலி அணிகள் தயாராகி கொண்டிருந்தன. தளபதிகளும் போராளிகளும் அதற்காக சென்றபோது புளியங்குளம் பகுதியின் முன்னணி காவல் நிலைகளுக்கு தற்காலிக பொறுப்பாளனாக சேகர் நியமிக்கப்பட்டான். தளபதி ஒருவருக்குரிய பணி தலைவரால் சேகருக்கு வழங்கப்பட்டது. அவனது ஆளுமைக்கு அத்தனை விரைவாக பரீட்சை வைத்தான் எதிரி. மட்டுப்படுத்தப்பட்ட அணிகளோடு நின்ற சேகரின் மேல் எதிரியின் படை வெள்ளம் அணை உடைத்து பாய்ந்தது. சமர் எதிர்கொண்டான் சேகர். தானே முன்னிறுத்தன சிறிய அணியை களமுறக்கி சண்டையிட்டான். சமர் உக்கிரம் கண்டது. இவருமே எதிர்பார்த்திராத ஒரு சமரை என்று அவன் நிகழ்த்தினான். 3 டேங்கிகள் அழிக்கப்பட்டு கொத்து கொத்தா எதிரிகள் சாய பகைவன் பனிக்க நீராவியுடனேயே முடங்கி போனான். புலிகளின் முன்னணி படையணிகளோ கட்டளை தளபதிகளோ இல்லாதிருந்தும் கூட அப்படியொரு மரண அடியை தாங்கள் பெற்றதை எதிரி நம்பவே மாட்டான். இதை சாதித்த சேகர் ஒரு தளபதி என்ற உயர்நிலையில் பெறும் பணிகளை சுமக்க தொடங்கினான். இந்த காலத்தில் இயக்கமிழந்த அனுபவமிக்க வீரத் தளபதியான லெப்டினன்ட் தனத்தினுடைய பொறுப்புகள் தனம் சுமந்த சுமைகள் எல்லாவற்றையும் சேகரின் தோள்கள் சுமக்க தொடங்கின. அப்போது புளியங்குளம் புலிக்குகையாக மாறியது. அதற்குள் நுழைய நினைத்தால் அதற்குள்ளேயே மாள வேண்டியதுதான் எதிரி. எவ்வளவோ எதிரி முயன்றாலும் அந்த குகையை அசைக்க முடியவில்லை. அது தலைவர் போர்க்களத்தில் அறிமுகப்படுத்திய புதிய தந்திரம். அதனை நிறைவேற்ற தளபதிக்கள் தீவனுக்கு துணையாக நின்றவன் தளபதி சேகர். எதிரி புளியங்குளத்தை நினைக்கின்றோறும் தந்து சாவையும் நினைக்க வேண்டிய களச்சூழலை உருவாக்கினான். அதற்காக அவன் சிந்திய வியர்வையும் கொண்டிருந்த ஓர்மத்தையும் போராளிகள் ஒவ்வொருவரையும் இராணுவத்தினர் பலருக்கு சமனாக வளர்த்தெடுத்த திறனையும் எழுத்தில் வடிக்க முடியாது. ஒவ்வொரு அரணிலும் சேகர் ஒருமுறை கதைத்து விட்டு சென்றால் அதுவே ஒரு இரும்பு கோட்டையாக மாறிவிடும். இப்படித்தான் புளியங்குளம் புரட்சி குளமாக மாறி எதிரிக்கு சாவை நோக்கிய பயணத்தை கொடுத்தது. 1998 மாசி மாதம் அந்த கிளிநொச்சி உடற்பு சமர் சேகரின் போரியல் ஆற்றலுக்கு சிகரம் வைத்த சமர். நான் சாதித்து விட்டு எனக்கு தந்த பணிகளை எல்லாம் என் போராளிகள் செய்து விட்டார்கள். எதிரிகளை ஓட ஓட என்ற களத்தில் நானும் எனது போராளிகளையும் விரட்டினோம். ஆனால் நான் என் போராளிகள் 13 பேரை இழந்திருக்கிறேன். அந்த உயிரிழப்பு என் மனதை குடைகிறது என்று அந்த சமர் பற்றி சேகர் நான் குறிப்பில் எழுதியிருந்தார். சேகர் தன் போராளிகளை நேசித்தான். அவர்களின் இழப்புக்கள் அவனை வாட்டிய போராளிகளின் துன்பத்தில் அவனும் பங்கெடுத்தான். கிளிநொச்சிதான் அவன் பிறந்த மண்ணில் தன் இனத்தை கொன்று குவித்து தாண்டவமாடிய எதிரியை மாசி மாத சண்டையிலே வீரச்சாவடைந்த பெண் போராளிகளின் உடல்களை சீரழித்து இழிவுபடுத்தி வெறியாடி எதிரியை 1998 ஆவணி 4 நாள் சண்டையில் தன் படையணி மூலம் குத்து குத்தாக கொன்று குவித்த போதான் அவன் மனம் அமைதியடைந்தது. மன்னரில் ரணகோச என்ற பெயரில் புறப்பட்டு வந்த எதிரி போராளிகள் பலரை கொன்றபோது துடித்து போனான். ரணகோசா இந்தியன் அதே எதிரிகள் புறப்பட்டு வந்தபோது நேரில் நின்று படை நடத்தி நூற்றுக்கணக்கில் எதிரிகளை கொன்று பதில் கொடுத்த பின்தான் நிம்மதியடைந்தான். சேகர் போராளிகளையும் தனது பணிகளையும் எண்ணியவன் வெளிச்சு கொண்டவனாக இரவிடவாய் தவண்டு புரண்டு தானே வேவு பார்த்தான். எப்போதும் அதை அவன் தன் உயிராக நேசித்தான். போரின் ஒரு முனியை வழிநடத்தி களம் குடித்தான். அந்த தளத்தை அடுத்து வந்த 40 மணித்தியாலத்துக்குள் வெற்றி கொள்ள பண்ணினான் எங்கள் தளபதி சேகர். அப்போது தலைவரின் ஆணிரவுக்கான வியூகம் முழுமை பெற்றது. ஓயாதலைகள் 4 மட்டுப்படுத்தப்பட்ட முதல் நாள் சண்டை உருளம் வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் ஒரு பணிக்காக சென்ற இவர்களது அணு ஒன்று எதிரியின் சுற்றி வளைப்புக்குள் அகப்பட்டது. மீட்க எடுத்த முயற்சிகள் தோற்று போயின. சேகர் உளரத் தொடங்கினான். சாப்பாடின்றி இத்திரையின்றி மீண்டும் மீண்டும் முயன்று தோற்றும் விடாது முயன்று தன் வீரர்களை அதிகாலை மீட்டெடுத்த போது அவன் அடைந்த மகிழ்ச்சியை எழுத்தில் உணர்த்திவிட முடியாது. தன் போராளிகள் மீது அவன் கொண்ட அன்பு சாதாரணமானதன்று. அதனால்தான் அவனது பிரிவை மரணக்களத்துள் வாழும் போராளிகளால் கூட தாங்க முடியாமல் இருந்தது. மக்கள் தம் பிள்ளைகள் உறவுகளையெல்லாம் போராட விட்டுவிட்டு இந்த ஊருலகத்தில் உள்ள கோவில் குளமெல்லாம் ஏறி திரிந்து நீட்டி வைத்து பசிகிடந்து தவமிருந்து எங்காவது சண்டை உண்டால் நித்திரை விழித்து எப்படியெல்லாம் பதை பதைப்பார்களோ அத்தனை அக்கறை தன் போராளிகள் மீது தளபதி சேகருக்கு இருந்தது. சேகரப்பா என்று போராளிகள் தமக்குள் கதைக்கும் 25 அகதியான குழந்தை தளபதி தன் நாட்குறிப்பில் எழுதி வைத்திருந்தான். இப்படித்தான் தமிழீழம் கிடைச்ச பிறகு நின்று சண்டை பிடிச்சு எல்லா படியில் வீட்டையும் போகவிடும். அவங்களுடைய அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரோடையும் அவன் கவலை தீர கதைக்கப்படும் என்றதான் என்ற ஆசை. அணி தீவிரத்தின் சிந்தனைப்படியே எல்லாம் நடக்கும். அது நடக்கும் என்றே நம்புறேன். ஓயாதலிகள் 4 மீண்டும் ஒரு பாய்ச்சலுக்கான ஆயத்தம். இதை இழந்தும் இதை பிடித்தே தீருவேன் என தலைவரிடம் சொல்லிவிட்டு வந்ததை தனது அருகிருந்த போராளிகளிடம் சொல்லியிருந்தான் சேகர். ஒழுங்குபடுத்தல் எல்லாம் முடிந்து காலை விழுந்து விட்டால் சமர்படிக்கப் போகிறது. தளபதி தீவனிடம் வந்தவன், அண்ணன் எல்லாம் சரி, எதுக்கும் ஒரு கால் இன்றைக்கு இரவுக்கு போய் பாதி எல்லாத்தையும் மடிவாக பார்த்துட்டு வந்தான்னு நிம்மதியாக இருக்கும் என கேட்டு அனுமதி விட்டு சென்றான். வெவுக்காக வழிகிட்டு போனவன் சற்று நேரத்திலேயே வெடிவிழுந்து உடல் சிலடியாக காயத்தோடு தூக்கி வரப்பட்டான். எப்படியாவது காத்து விட வேண்டும் என்ற துடிப்போடு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டான். 4 நாட்களாக உயிருக்கு போராடியவன் இறுதியில் தன் தாய் நாட்டுக்காக தன்னை இழந்தான். சார்லஸ் அணி சிறப்பு படையணி சிறப்பு தளபதி லெப்டினன்ட் சேகரின் மாவீரம் குடம் கேட்டோம்.
பணம் தந்த மாவீரர் தாளில் நாளும் பனி என்ன பசி என்ன படும் துயர் கேட்டாலே நின்றறிக்கும் முன்னின்று போராடி பதி வீழ்த்தி உயிர் தேசி முன்னின்று போராடி பதி வீழ்த்தி உயிர் தேசி தமிழ் மானம் காத்தீர்களே சாழ் சங்கனி படைகளி வீரத்தை உலகத்தின் சாழ் சங்கனி படைகளி முகத்தினி பொறியீர்களே உரித்தான வாழ்வுக்கு உயிர் தந்த தியாகத்தால் உலகத்தில் முடி சூடினோ உரித்தான வாழ்வுக்கு உயிர் தந்த தியாகத்தால் உலகத்தில் முடி படைக்கின்ற படையணி அஞ்சோமே அஞ்சோமடா முதலோ நாள் மொழிகின்ற திசை தன்னில் பொழிகின்ற முதலோ நாள் மொழிகின்ற திசை தன்னில் பொழிகின்ற மழை மேகம் நாம் அல்லவா சார் சந்தன் படையணி படைக்கின்ற சாதனை சார் சந்தன் படையணி படைக்கின்ற சாதனை பற்பலனு அல்லவா குறித்தான வாழ்வுக்கு உயிர் தந்த தியாகத்தால் உலகத்தில் முடி சூடினோ குறித்தான வாழ்வுக்கு உயிர் தந்த தியாகத்தால் உலகத்தில் முடி சூடினோ உங்கள் பெருமிகத்தாலோ களப்பொருள் தினம் வெற்றி நிகரத்தில் நாம் ஏறினோ காலலோ களப்பொரில் தினம் வெற்றி நிகரத்தில் நாம் ஏறினோ குறித்தான வாழ்வுக்கு உயிர் தந்த தியாகத்தால் உலகத்தில் முடி சூடினோ குறித்தான வாழ்வுக்கு உயிர் தந்த தியாகத்தால் உலகத்தில்